இயேசுகள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. சகோதர சகோதரிகளே, தேவன் மீண்டுமாக இந்த வாரத்திலும் கூட உங்களை சந்தித்து சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகா பரிசுத்தமான அவருடைய சத்தியங்களை குறித்து தியானம் செய்வதற்கு தேவன் இந்த வாய்ப்பு தந்ததுக்காக முதலாவது அவருக்கு கோடான கூட நன்றிகளை ஏற்படுத்திக் கொண்டு, சகோதர சகோதரர்களே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதல் நாள் சமீபமாக அடுத்த வாரத்தில் இருக்கிறதுனால, சகோதர சகோதரர்களே, நான் அடுத்த வரகிற வாரத்தில் இனி உங்களை நான் முகமுகமாக பார்க்க முடியாது. அங்கே பஸ்காவுக்கு அப்புறம் தான் உங்களை வந்து நான் பார்க்க முடியும். ஆனாலும் சகோதர சகோதரர்களே, அதனால இந்த பஸ்காவுக்கு முன்னதாக நான் பார்க்க இருக்கிறதுனால, சகோதர சகோதரர்களே, உங்கள் மத்தியத்தில் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் கடைசியாக அது அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன ஒரு பாடத்தை, ஒரு போதனையை இன்றைக்கு சகோதர சகோதரர்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கிறேன். சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாடம், நம்ம அநேக நேரங்களில் நிறைய அநேக சகோதரர்கள் நமக்கு கண்டிப்பாக இந்த பாடங்களை எடுத்திருப்பாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், இது ஒவ்வொரு பஸ்கா நாளுக்கு முன்பாக கண்டிப்பா இந்த ஒரு பாடத்தை ஒவ்வொருவரும் நம்ம கண்டிப்பா கேட்கணும். சோ அதனாலதான் இந்த ஒரு பாடத்தை இன்றைக்கு எடுக்கிறேன். சோ இந்த ஒரு பாடம், நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம், நான் உங்களுக்கு கொடுத்த மாதிரி. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம், எங்க பார்க்கிறோம் என்றால், யோவான் 13:1-17 வசனங்கள் வரைக்கும் இருக்குங்க நம்ம தியானிக்க போகிறது. அப்போ இந்த யோவான்ல நம்ம பார்க்கிறோம், அந்த கால்களை கழுவுது வந்து நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க பிராக்டிக்கலா அவர் வந்து செய்து ஒரு பெரிய ஒரு போதனையை அன்றைக்கு அந்த சீசர்கள் முன்பாக அவர் அங்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பகுதி நம்ம பார்க்கிறோம், மத்த எந்த ஒரு 3 சுவிசேஷத்திலும் இது இருக்காது. இந்த ஒரு கால்களை கழுவுதல் என்கின்ற இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷத்தில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, பஸ்காவை குறித்து எழுதியிருக்காங்க சகோதர சகோதரர்களே, ஆனா இந்த கால்களை குறித்து அந்த கழுவுதல் பற்றி யாருமே அங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இது யோவான் அப்போஸ்தலன் வந்து ரொம்ப அருமையாக அங்க என்ன பண்ணிக்கிறாருன்னா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு அங்கே எழுதி வச்சிருக்காருன்றது நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்முடைய கர்த்தர் அவருடைய கடைசி நாளில் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இனி அடுத்த நாள் வந்து அவர் வந்து சிலுவை மரணத்துக்காக அவர் போக போறார் சகோதர சகோதரர்களே. அப்ப அதுக்கு முந்தின நாள் இரவு அந்த சாயங்காலத்தில் வந்து பார்க்கும்போது, அதாவது அவர் மாம்சத்தில் இருந்து அந்த அப்போஸ்தலர்கள் கூட அந்த கடைசி இரவில் என்ன பண்றாருன்னா, இந்த பஸ்காவை அவர் வந்து சாப்பிட போறார். அது சாப்பிட்டு முடிச்சாருன்னா அதுக்கு பிறகு எப்போ அப்படின்னா, நம்ம பார்க்கிறோம் பிதாவுடைய ராஜ்யத்தில் அவர் வந்து நல்ல நவமானதாய் புசிக்கிற வரைக்கும் எவ்வளவு வருஷம் கேப் இருக்குதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2500 கேப் இருக்குதுங்க சகோதர சகோதரர். அதனாலதான் அந்த கடைசி பஸ்காவை அவர் அந்த அப்போஸ்தலர்களோட வந்து புசிப்பதற்கு அவர் ரொம்ப ஆசையாக அங்க இருந்தாரு. நம்ம வாசனை வாசிக்கலாம், Luke 22:15. Luke 22:15.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன்.
அப்போ நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிப்பதற்கு நான் எனக்கு மிகவும் ஆசையாக. அப்போ கர்த்தர் இயேசு அங்க நம்ம பார்க்கிறோம், அந்த அப்போஸ்தலர்களோட சேர்ந்து அந்த பஸ்காவை புசிப்பதற்கு அவர் ரொம்ப ஆசையாக அங்க இருந்தார் சகோதர சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த அனுசரிப்புல நம்ம பார்க்கும் போது, அவர் அந்த பஸ்காவை அவர் நிழலாக அங்க நம்ம பார்க்கிறோம், யூதர்களுடைய வழக்கப்படி நிழலாக அந்த பஸ்காவையும் வந்து அனுசரித்து அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, நிஜத்தை அங்க அறிமுகப்படுத்துறாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் எடுத்து என்ன செய்யறாருன்னா, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்குது, அதே சமயத்தில் அந்த திராட்சை ரசம் என்னுடைய ரத்தமாக இருக்குங்கிறது நம்ம பார்க்கிறோம். இது குறித்து அப்போஸ்தலர் அங்க அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லும் போது, நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்து இருக்கிறோம், இந்த வாசிங்க 1 Corinthians 5:7-7
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்,
ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக, அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த அப்பம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய உடைக்கப்பட்ட அந்த சரீரத்தை அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு. அங்க அவருடைய அந்த திராட்சை ரசம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை அங்க குறிக்கிறதாக இருக்குங்கிறது நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்றைக்கு யூத குடும்பங்கள் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் தேசத்துல யூத குடும்பங்கள் அவங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு பார்க்கும்போது அந்த பஸ்காவை அவங்க அனுசரிப்பாங்க. அந்த பஸ்காவை நாட்கள் அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவங்க அவங்களுக்கு முன்பாக அங்க இருக்கும். என்னென்று பார்க்கும்போது பஸ்காவை என்ன பண்ணும் அனுசரிக்கணும். அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளாக இருக்கும். அதே போலதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இந்த சீசர்களுக்குள்ளாக கூட நம்ம பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக கூட ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு, அவர்களுக்குள்ளாக ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. என்னென்று பார்க்கும்போது தேவனுடைய சித்தமே நிறைவேற்றணும். இன்னும் குறிப்பாக அந்த 12 அப்போஸ்தலர்கள் நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தராக இயேசுவை என்ன பண்ணணும், அவர் போதகராக ஏற்றுக்கொண்டாங்க, அவரை வந்து பின்பற்றணுங்கிறது ஒரே ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளாக இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தர் இயேசு பின்னாடி போறாங்களோ, அப்ப இன்றைக்கு நாம கூட பார்க்கும்போது ஒரே விசுவாச குடும்பமாக நம்ம இருக்கிறோம். அப்ப நாம இன்றைக்கு ஒரே விசுவாச குடும்பமாக இருக்கும் பட்சத்துல அப்ப நாமும் கூட ஒரே நம்பிக்கையில தான் வந்து நாமும் கூட இருக்கிறோம். எபேசியர் 4:4
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு.
அப்போ நமக்கு ஒரே நம்பிக்கை, நம்ம எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்கு அங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள்ள அதே நம்பிக்கை தான் இருந்துச்சு, அந்த ஒரே நம்பிக்கைக்கு அங்க அழைக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம பார்க்கிறோம் ஒரே ஒருத்தர் தவிர, அந்த 11 அப்போஸ்தலர்கள் வந்து கர்த்தர் இயேசுவை பின்பற்றணுங்கிறது ஒரே நம்பிக்கை இருக்கு சகோதர சகோதரிகளே, அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கிற ஒரே நம்பிக்கை இருக்கு அந்த 11 பேருக்கும். ஆனா அங்க ஒரே ஒருத்தர் யூதாஸ் மட்டும் பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இல்லைங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சகோதர சகோதரர்களே, யூதாஸுக்கு நம்ம அந்த பஸ்காவின் நாட்கள்ல வந்து பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, அந்த பஸ்காவுக்கு முன்பதாகவே நம்ம பார்க்கிறோம், வசனத்துல வாசிக்கிறோம், சாத்தான் வந்து யாருக்குள்ள புகுந்துட்டோம் பார்க்கிறோம். அப்படின்னா பார்க்கும்போது அந்த சாத்தானுடைய குணங்கள் அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப சாத்தானுடைய குணங்கள் என்னாச்சுன்னா யூதாசுக்குள் அங்க வந்து பூந்து விட்டது அப்படின்னா அவரு அதை ஏற்றுக்கொண்டார் சகோதர சகோதரர்களே, சாதானுடைய அந்த வஞ்சனைக்கு அவரு உட்பட்டுட்டாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் 11 அப்போஸ்தலர்களுக்கு ஒரே நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் இயேசு பின்னாடி போகணும், தேவனுக்காக செய்யணுங்கிறது அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா யூதாஸுக்கு மட்டும் அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இல்ல. ஆனாலும் சகோதர சகோதரர்களே, யூதாஸ் இன்னும் என்ன குறிப்பாக நம்ம இன்னும் பார்க்க போவேயானால் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டார், அவரு துணிந்து விட்டார் பணத்துக்காக. இதெல்லாம் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். நம்ம பார்க்கிறோம் யூதாஸ் என்ன பண்ணுவாரு, காட்டி கொடுப்பாரு என்பது கூட அவருக்கு கர்த்தர் இயேசுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கர்த்தர் இயேசு அவரை நேரடியாக வந்து குற்றப்படுத்தி எங்கேயுமே அவர் வந்து அவர் பேசல. நம்ம பார்க்கிறோம் நேரடியாக என்ன பண்ணல, யூதாஸ் நீ என்னை காட்டி கொடுப்ப அந்த மாதிரி நேரடியாக அவருக்கு அவரை வந்து குற்றப்படுத்தி எங்கேயுமே வந்து பேசலங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா எச்சரிப்புகள் கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரர்கள், இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுங்கிற பற்றி எச்சரிப்புகள் கூட நேரடியாக என்ன பண்ணலாம்னா அந்த யூதாஸ் பற்றி அங்க குற்றப்படுத்தலங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர சொல்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இதுல நமக்கு ஒரு அருமையான பாடத்தை நமக்கு அங்க தேவன் அங்க வச்சிருக்காரு. என்னன்னு பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம மதத்தில கூட சகோதர சொல்லே சில தவறான குணங்களுக்கு அந்த உட்பட்ட சில சகோதரர்கள் நம்ம மதத்தில கூட இருக்கலாம். அதை நம்ம பார்க்கும்போது மாம்சீக எண்ணங்களுக்கு என்ன சொல்றாங்க அதுக்கு இடமளித்து அந்த எண்ணங்களை உடைய சகோதரர்கள் கூட நம்ம மதத்தில் இன்றைக்கு இருக்கலாம் சகோதர சொல்ல நமக்கு நன்றாக கூட தெரியும் அவங்க பத்தி. அந்த மாதிரி குணங்கள் இருக்கிற சகோதரர்கள் கூட நம்ம தீர்ப்பு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கறது ஒரு பாடம் அருமையாக அங்க சொல்றாங்க. அப்போ நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஒரு தவறான குணங்களை தவறான குணங்களுக்கு உட்பட்ட சகோதரர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் நாளடைவில் எதுல வெளிப்படும்னா அவர்களுடைய சொல்லிலும் செயல்களிலும் அது வந்து வெளிப்படும் சகோதர சகோதரர்களே, அந்த சொல்லிலும் செயலிலும் அது வந்து வெளிப்படும் சகோதர சகோதரர்களே. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கூட சகோதர சகோதரர்களே நாம் அவர்களை எந்த விதமாக நம்ம பார்க்கணும் என்று அங்க சொல்லும் போது என்ன சொல்லார் பார்க்கும்போது, அந்த சகோதரன் எப்படியாவது அந்த மாம்ச பலவீனத்தில் என்ன ஆயிடணும், அவங்க எப்படியாவது அதை ஜெயம் கொண்டிருந்தோம். அந்த சகோதரனுக்கு இன்னுமாக நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மாம்சீக எண்ணங்களுக்கு உட்பட்ட அந்த சகோதரர்களுக்கு முடிந்தவரை அதை ஜெயம் கொள்வதற்கு அந்த மாம்சீக எண்ணங்களை ஜெயிப்பதற்கு நம்ம கண்டிப்பாக நம்ம நாளான உதவிகளை அவருக்கு நிச்சயமாக வந்து நம்ம செய்ய வேண்டும். இதை எங்க நம்ம பார்க்கிறோம் என்றால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் காட்டி கொடுப்பாருங்கிறது நன்றாக தெரியும். அதனாலதான் அவரை எப்படியாவது வந்து அதுல ஜெயம் கொள்ள வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பல என்ன சொல்றதுன்னா அநேக சந்தர்ப்பங்கள்ல அந்த எச்சரிப்புகள் அங்க கொடுத்தாரு. இப்படி கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட ஆனாலும் அவரு அந்த மாதிரி எச்சரிப்புகள் கொடுத்தாலும் கூட அவரு யூதாஸ் வந்து என்னன்னா இருதயம் ரொம்ப கடினமானதுனால அவர் அங்க விழுந்து விட்டாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு அதான் பாடம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, தவறான அந்த குணங்களுக்கு உட்பட்ட அந்த சகோதரர்கள் இருந்தாலும் கூட நேரடியாக என்ன பண்ண குற்றப்படுத்தக்கூடாது. ஸோ மாறாக அவர்கள் அதை எப்படியாவது ஜெயிப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சகோதர சகோதரர்கள் நம்ம உதவிகளை அவருக்கு கூடுமானவரை நம்ம செய்ய வேண்டும் என்பது நமக்கு அருமையாக இந்த பாடமாக அங்க வச்சிருக்காரு சகோதர சகோதரர்களே. அதே சமயத்தில் சகோதர சகோதரர்களே இந்த தீமையின் குணங்கள், இந்த மாம்சீக எண்ணங்கள், இந்த தீமையின் குணங்கள் அது ஒருத்தருக்கு ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா அதனுடைய முடிவு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கும்போது வெகு சீக்கிரத்தில் கர்த்தரின் ஜனங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவோம், அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். அது ரொம்ப ஒரு என்ன ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட் அப்படிங்கிறார், ஆபத்தான ஒரு நிலை. அப்போ நம்ம பார்க்கிறோம் தீமையின் குணங்கள் அது எந்த அளவுக்கு அந்த சகோதரர் இடம் கொடுக்கிறாரோ, அந்த தீமையின் குணங்கள் தங்களுக்குள்ள வளர்றதுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறாரோ அதுக்கு கூடிய விரைவில் என்ன ஆயிடுன்னு பார்க்கும்போது அது என்னன்னா தேவனுடைய ஜனங்களை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அப்படி இடம் கொடுத்த சகோதரர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்களா. அதான் நம்ம பார்க்கிறோம் அந்த 11 அப்போஸ்தலர்கள் கர்த்தர் கூடயே இருக்கிறாங்க, ஆனா யூதாஸ் மட்டும் என்ன ஆயிட்டான், அந்த தீமையின் குணத்துக்கு அந்த என்ன பணாசை அதிகமானதுனால நேற்றனா அவர் என்ன தேவனுடைய ஜனங்களை விட்டு என்ன பண்ணிட்டான்னு அங்க பிரிந்து போயிட்டானுங்கிறது. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த தீமையின் குணங்களுக்கு நம்ம விழிப்பாக எச்சரிப்பாக நம்ம இருக்கணும். சோ நமக்குள்ளாக வந்து அந்த தீமையின் குணங்கள் அது கொஞ்சம் வருது அப்படின்னு நம்ம தெரிந்தாலே அதை உடனடியாக அதை அகற்றிவிட வேண்டும். சுகர்ஸ்வர்கள் தேவனிடத்துல ஜெபித்து நம்முடைய சுய பரிசோதனை செய்து கண்டிப்பாக அந்த மாம்சீக எண்ணங்களுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது, அதை நமக்குள்ளாக வந்து தங்க வைக்க கூடாது. சகோதரர்கள் அதை உடனடியாக நம்ம வந்து அதை எதிர்த்து அதை போராடி ஜெயிக்க வேண்டும். சகோதரர்கள் அது கூட நமக்கு ஒரு அருமையாக பாடமாக அங்க கொடுத்திருக்காருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு அந்த அப்போஸ்தலர்கள் மேல நம்ம பார்க்கிறோம் அவர் அளவிலாத அனுபவிச்சிருந்தார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நம்ம இங்க நம்ம வாசிக்கிறோம் என்றால் நம்ம அதே யோவான் 15 அதிகாரம் 9 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்பாயிருக்கிறாரோ அவருடைய குமாரன் மேல அதே அளவு அன்பு அந்த 12 அப்போஸ்தலர்கள் மேல கர்த்தர் இயேசு அனுபவிச்சிருந்தார். அதனாலதான் அதுல யாரு வந்து கெட்டு போக கூடாதுங்கிறது அவருக்கு அவ்வளவு என்ன சொல்றதுன்னா அவ்வளவு ஒரு ஆசை என்னங்க அவருக்குள்ள ஒரு மனசு இருந்துச்சு. அந்த இது அந்த 12 அப்போஸ்தலர்கள் யார் தந்திருக்கிறாங்கன்னா தேவன் தெரிந்தெடுத்து அங்க தந்தது கர்த்தருக்கு. அதனாலதான் அந்த 12 அப்போஸ்தலர்கள் மேல அளவு கடந்து அனுபவிச்சிருந்தார் நம்முடைய கர்த்தராக இயேசு. அதனால அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த 12 அப்போஸ்தலர்கள் யாரும் கெட்டு போக கூடாதுங்கிறது கூட அவருக்கு அவங்க விருப்பமாக இருந்துச்சு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் யோவான் 17 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அங்க பாருங்க ஒரு ஜெபத்துல யோவான் 17 அதிகாரம் 20 வசனம் பாருங்க. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு அருமையாக நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய அந்த வார்த்தைகளை அங்க பேசியிருக்காருங்க சகோதர சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கிறோம் அப்போ தேவன் தெரிந்தெடுத்து தான் நம்ம பார்க்கிறோம் 12 அப்போஸ்தலர்கள் அதுல ஒரு அப்போஸ்தலர் என்ன ஆயிட்டாரு, அந்த யூதாஸ் மட்டும் என்ன ஆயிட்டார்னா அது பணத்துக்கு பணாசைனால அந்த தீமையின் சாத்தானுடைய வஞ்சனையில் அவன் பிடிபட்டான் பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. ஆனா மீது அந்த 11 அப்போஸ்தலர்களும் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா அவர்கள் வந்து கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்க பிதாவினிடத்தில் வேண்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 11 அப்போஸ்தலர்கள் போய் யார் யாருக்கெல்லாம் இந்த சத்திய வார்த்தைகளை சொன்னாங்களோ, அந்த 11 அப்போஸ்தலர்கள் போய் யாரெல்லாம் சத்திய வார்த்தைகளை சொன்னாங்களோ அந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களும் என்ன ஆகக்கூடாதுங்களா, அவங்க வந்து வஞ்சனைக்குள்ளாக போயிருக்கூடாது கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் இயேசு அங்கேயே நமக்கு அப்ப நமக்காக முன்கூட்டியே என்ன பண்ணிருக்காருங்க நம்ம பார்க்க நமக்காக முன்கூட்டியே பிதாவினிடத்தில் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் அவங்க ஜெபம் பண்ணிருக்காரு. அதான் சாருங்க அந்த வார்த்தைகளை இன்னொரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். அப்ப நான் இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காகவும் நான் என்ன பண்றேன் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. அப்போ இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த பாடத்துல இந்த மாதிரி அந்த 11 அப்போஸ்தலர்கள் அவங்க இருந்தாங்க சகோதர சகோதரர்களே. அதே சமயத்தில் அவங்க அந்த மாதிரி அவங்க இருக்கும் பட்சத்துல கடைசி கடைசியா அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பாகத்துக்கு அங்க வரும்போது நம்ம பார்க்கிறோம். அங்க நம்ம பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளாக அவர் என்ன என்ன வந்துச்சுன்னு பார்க்கும்போது உங்களில் அவர்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்ற எண்ணம் அங்க வந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அது எங்க நம்ம வாசிக்கிறோம் என்றால் லூக்கா 22:24. அப்போ தங்களில் எவன் பெரியவர் என்று அவர்களுக்குள்ளாக என்ன வந்துச்சுங்களாம், வாக்குவாதம் அங்க வந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது கேள்விப்பட்டு அவருக்கு என்ன பண்றாருன்னா சில போதனைகளை அங்க செய்யறாருங்க. நீங்க வசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து 25.
அவர் அவர்களை நோக்கி, குலஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் சொல்லுகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள்.
அப்போ வாசிங்க,
உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க.
அப்போ பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடை காரணை போலவும் இருக்க கடவுள். அப்போ அதான் சொல்றாரு, புறஜாதிகள் என்ன செய்யறாங்கன்னா அதிகாரிகள் தங்களுக்கு கீழாக இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க அதிகாரப்படுறாங்க. கோட் பண்றாரு. அப்போ அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்கு கீழாக இருப்பவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த அதிகாரத்தை அங்க செய்யறாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாரு அங்க தலைவன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பணிவிடை காரணை போல அங்க இருக்கணும். சகோதரர்கள் முதன்மையாக விரும்புகிறவர் வந்து அவர் பணிவிடை அங்க செய்ய வேண்டும் என்று அங்க கர்த்தர் அருமையாக அங்க பேசியிருக்காரு என்று நாம் பார்க்கிறோம். இதுல கூட நம்ம பார்க்கும்போது அந்த அன்பு பாருங்க, அந்த யார் பெரியவர் என்ற அந்த விஷயத்துல சகோதரர்களே அவங்க எதுல வந்து பெரியவர் என்று அவங்க நினைச்சாங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல அன்பு காட்டுறதுல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல. ஏன்னா எல்லாருமேலயும் கர்த்தர் இயேசு அன்பாக இருந்தார். அதே சமயத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் கூட அன்பாக இருந்தாங்க. இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள என்ன ஒரு போட்டி வந்துச்சுன்னா யார் வந்து கர்த்தர் இயேசு மேல வந்து அன்பு வந்து அதிகமாக வச்சிருக்கிறாங்க, அதுல வந்து யார் வந்து பெரியவன். அதனாலதான் நம்ம நம்ம வாசிக்கும் போது அந்த யோவான் யாக்கோபு என்ன சொல்ற கேக்குறாங்க, ஒருவன் இடது பாரிசத்திலும் அப்படின்னா அவருக்கு அருகாமையிலே இருக்கணும் அப்படிங்கிறாரு. கர்த்தர் இயேசுனுடைய அன்பை பெற்று நான் அவரு அன்பு வந்து காட்டுவதற்கு அருகாமையிலே இருக்கணுங்கிறதுக்காக இடது பாரிசத்திலும் வலது பாரிசத்திலும் இருப்பதற்கு வந்து அங்க கேக்குறாங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி இருக்கிறது வந்து இது நம்ம சுயநலன்னு கூட சொல்ல முடியாது, அதே சமயத்துல சுயநலம் இல்லைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது சகோதர சொல்லி. ஆனா இந்த மாதிரி பெரியவராக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அது கண்டிப்பா வந்து அப்படி இருக்கக்கூடாது சகோதர சொல்லி. அதனாலதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த பெரியவர்களாக யார் இருக்கணும்னு அந்த அப்போஸ்தலர்கள் நினைச்சாங்களோ அதுக்குதான் கடைசியாக நம்ம பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரி பாடத்தை அவர்களுக்கு அந்த மேல்வீட்டறையில தரணும். அப்ப அந்த மேல்வீட்டறையில நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லிகளே அந்த பஸ்காவுக்கு முன்பாக நம்ம பார்க்கிறோம். அந்த பஸ்கா பாருங்க அந்த மேல்வீட்டு அறையில அங்க ஏற்பாடு அங்க செய்திருந்தாங்க. அப்போ அந்த மேல்வீட்டு அறைக்கு வந்து போவதற்கு முன்பு சகோதர சரையில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த தேசங்கள் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் தேசம் வந்து அங்க என்ன இருக்குன்னா வெயில் அதிகமாக இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல மழை அவ்வளவா இருக்காது இஸ்ரேல் தேசத்துல வந்து பார்க்கணும், மழை அவ்வளவா இருக்காது. அதே சமயத்துல பகல்ல வந்து வெயில் அதிகமா இருக்கும், இரவு நேரத்தில் வந்து பனி அதிகமாக. அதனால நம்ம பார்க்கும்போது அது ஒரு புழுதி படிந்த ஒரு நாடாக ஒரு தேசமாக அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க நம்ம பார்க்கும்போது அப்ப அந்த மாதிரி அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த யூத தேசத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த அவங்க வெளியில ஏதாவது வந்து அவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்து போவாங்கன்னா சகோதர சகோதரர்கள் கண்டிப்பா என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய கால்களை கழுவி விட்டு தான் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளாக அவங்க வந்து போவாங்க. அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள் இவங்க இப்ப நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் கூட இப்ப அந்த மேல்வீட்டறையில பஸ்காவை அனுசரிக்க அவங்களுக்கு போறாங்க. அப்ப அனுசரிக்கிறதுக்கு போவதற்கு முன்பு அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தங்களுடைய கால்களை என்ன செய்யணும்னா அவங்க கழுவிட்டு வந்து அவங்க போயிருக்கணும். ஆனா சகோதரர்கள் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க அப்போஸ்தலர்கள் வந்து செய்யல. ஏன்னா அவங்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்ற எண்ணம் இருந்ததுனால சரி அந்த அந்த கால்களை கழுவுவதற்கு யாரும் என்ன பண்ணலன்னா அவங்க முன் வரல. ஒருத்தர் வந்து எல்லாருடைய கால்களை கழுவலாம் அப்படின்ட்டு யாரும் என்ன பண்ணலன்னா யாருமே வந்து முன் வரல சகோதர சோர்களை எல்லாம் அப்படியே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா உட்காந்துட்டாங்க. அந்த மேல்வீட்டு அறையில் போய் அப்படியே போய் உட்காந்துட்டாங்க. பஸ்காவ கூட சாப்பிடுறாங்க சகோதர சார். அந்த கால்களை கழுவாம என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ்காவை கூட என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுறாங்க நான் பார்க்கிறோம் சகோதர சோர்கள். அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்படியே விட்டுட்டாரு. இவங்க என்ன செய்யறாங்களோ சைட்டுன்னு விட்டுட்டாரு சகோதர சோர்களை. அப்புறம் நம்ம பார்க்கிறோம் அந்த பஸ்கா முடிந்த பின்பு சாப்பிட்டு முடிந்த பின்பு என்ன பண்றாருன்னா அப்பதான் சகோதர சோர்களே அவரு தன்னுடைய வசனங்களை மேல் அஸ்தரங்களை அவர் கலைத்து விட்டு நம்ம வசன வாசிக்கலாம். யோவான் 13 அதிகாரம் 4 வசனம். அப்ப போஜனத்தை விட்டு வஸ்திரங்களை கலெக்டி வைத்து, அதனால நம்ம பார்க்கும் போது வஸ்திரங்களை கலெக்டி வைத்துன்னா நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப ஏற்கனவே போட்டிருந்த ட்ரெஸ் முழுவதையும் கழட்டிட்டு வேற வஸ்திரம் போடுறாருன்னு நினைக்க கூடாது சகோதர சகோதரர்கள். ஏன்னா வசனத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கு, வஸ்திரங்களை என்ன பண்ணிக்கிறாரா, கலெக்டி வைத்து விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் பார்க்கும்போது சகோதரர் அங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த அவருடைய மேல் வஸ்திரங்களை, இந்த கத்தராக இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அந்த மேல் வஸ்திரங்களை தான் கத்தர் இயேசு என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதை வந்து கலெக்டி அவர் வைத்து விட்டு அவர் என்ன செய்யறாருனா, ஒரு துண்டு ஒரு டவல் எடுத்து என்ன பண்றாருன்னா, ஒரு சீலை எடுத்து அவர் தன்னுடைய இடுப்புல அவர் வந்து என்ன ஒரு பணிவிடைக்காரன் போல அவர் வந்து கட்டுறாருங்கிறது நாம் பார்க்கிறோம். 5 வசனம் போடணும்.
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலை நாம் துடைக்கவும் துடைக்கிறார்.
அப்போ என்ன செய்யறாருன்னா சகோதர சொல்லலை, அப்போ அவர் மட்டும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் தனியாக எழுந்திருந்து அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த கால்களை கழுவுவதற்கு முன்ன அது யாருமே முன் வரல, அப்ப முன் வர அதெல்லாம் வந்து விட்டுட்டாரு. விட்டுட்டு கடைசி என்ன பண்றாருன்னா சகோதர சார், அந்த பஸ்காவுக்கு பிறகு அந்த போஜனத்துக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, இந்த வேலையை அவன் என்ன பண்றாருன்னா, அந்த இடுப்புல அந்த துண்டு அவர் கட்டிட்டு ஒரு ஒரு பேசன்ல என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து ஒவ்வொருடைய சீசனுடைய கால்கள் என்ன பண்றாரு, கழுவவும் அவரை துடிக்கவும் அவர் அங்க செய்யறாருங்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது, அப்போ இது இந்த வசனத்துல வந்து நம்ம பார்க்கும்போது இது என்ன நமக்கு பாடம் அங்க வச்சிருக்காரு சகோதரர்கள். அப்போ இந்த வசனத்துல வந்து பார்க்கும்போது என்ன நமக்கு பாடங்கள் அங்க வச்சிருக்காரு என்று பார்க்கும்போது, முதல்ல துண்டு எடுத்து கட்டுறாரு இடுப்புல. அப்ப துண்டு எடுத்து கட்டுவது அது எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது சகோதரர்கள், அது ஒரு பணிவிடை காரணங்கிறது அடையாளப்படுத்துகிறது இல்லீங்களா. நான் பார்க்கிறோம் துண்டு எடுத்து இடுப்புல கட்டினா என்ன அர்த்தம்னா, அவர் பணிவிடை காரர் அது அடையாளப்படுத்துகிறது. அது நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நம்ம அவர் அப்படிதான் செய்தார் சகோதரர்கள். நாம் பார்க்கும்போது நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் மார்க் 10 அதிகாரம் 44 மற்றும் 45.
உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்கவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளுபடி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும்
வந்தார். சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒருவனின் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எப்படியாக இருக்க கடவன், பணிவிடைக்காரனாக அவன் இருக்க கூடாது. அந்தபடியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து இந்த பூமியில வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ சுகர் சோழர் நமக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய நமக்கு பாடாவதுதான் நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தலைவர் அவரே வந்து எதுக்காக இந்த பூமியில வந்துட்டார்னு பார்க்கும் போது ஊழியம் செய்வதற்கு, அதை நம்ம பார்க்கிறோம். ஊழியம் மற்றவர்களுக்கு என்ன பண்ற ஊழியம் செய்வதற்காக நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாமும் கூட அந்த ஒரு மனப்பாங்கு நம்ம ஒவ்வொருடம் இருக்க வேண்டும், அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கும் கூட நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேணும், அதான் வந்து நமக்கு அந்த ஒரு மனநிலையில நம்ம கண்டிப்பாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் ஒரு பணவிடைக்காரனை போல அந்த ஒரு மனநிலையில நமக்கு இருக்க வேண்டும், அதான் கர்த்தர் இயேசு அருமையான அந்த பாடத்தை சீஷர்களுக்கு அங்க காட்டினார். அப்போ அப்ப நாமும் கூட சகோதர சகோதரிகளே நாம் ஒரு பணவிடைக்காரனாக இருக்கணும்ங்கிறது வந்து ரொம்ப அருமையாக அங்க சொல்லியிருக்கிறாரு. அப்ப பணிவிடைக்காரனாக இருக்கணும் என்ற என்ன நமக்கு வந்துருச்சுன்னா சகோதர சகோதரர்களே, கண்டிப்பாக நமக்கு என்ன வந்துடும், தாழ்மைங்கிறது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அது கண்டிப்பாக அது வந்துருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கர்த்தர் இயேசு அங்க பார்க்கும்போது இது அந்த துண்டு எடுத்து கட்டி என்ன பண்றாரு, சீசனுடைய கால்கள் என்ன பண்றாரு அங்க கழுவுறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம் அந்த கழுவும் போது சகோதர சொல்ல அந்த கழுவுதல் மூலம் நமக்கு என்ன ஒரு பாடங்களை வச்சிருக்காருன்னா சகோதர சொல்ல, இதுல முக்கியமாக நம்ம பார்க்கும்போது பாருங்க இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த சொல்லர்த்தமாக இருக்கக்கூடிய கழுவுதல் நம்ம பார்க்கிறோம். சொல்லர்த்தமாக இருக்கக்கூடிய கழுவுதல் அப்படி வந்து நம்ம நம்ம பாருங்க அந்த காலெல்லாம் வந்து டஸ்டா இருக்கிற பட்சத்துல அந்த தண்ணீர் போட்டு வந்து காலை கழுவுன அந்த கழுவும் போது எப்படி இருக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லைங்களா. அப்படின்னா அதை வச்சு என்ன சொல்றாருன்னா, அப்ப நாமளும் வந்து இதே மாதிரி வந்து செய்யணும் அப்படிங்கறது சகோதர சொல்றீங்களே. அப்ப பாருங்க கால்களை வந்து தண்ணீர்னால கழுவுறது மாத்திரம் இல்ல, அது சொல்றாரு கால்களை வந்து தண்ணீர்னால மாத்துறது இல்ல கழுவுறது மாத்திரம் இல்ல, அதுக்குள்ள ஆழமான அர்த்தங்களை நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்கு பாடங்களாக அங்க வச்சிருக்காரு. அப்ப நம்ம பாக்குறோம் அந்த சீசர்களுக்கு அன்ஈஸியா இருந்துச்சு, அந்த என்ன சொல்றதுங்க அந்த அந்த காலில் வந்து டெஸ்டாலா இருக்கிறதுனால ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த கால்களை கழுவுவதன் மூலம் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை என்ன பண்ணாரு அன்னைக்கு தந்தாருங்க. அப்ப இன்றைக்கு நாம் எப்படி வந்து அப்போ இன்றைக்கு நம்ம மத்தியத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய கால்களை எப்படி வந்து கழுவுதல், அது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு எந்த சகோதர சகோதரிகள், எந்த சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டமா இருந்தாலும் சரி, அல்லது மாம்சீக ரீதியில் கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கஷ்டமான கஷ்டப்படுகிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் கண்டிப்பாக வந்து உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் வந்து அங்க சொல்றாரு, அந்த காலை கழுவுறது, அந்த அதனுடைய அர்த்தம். அப்ப நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு எதனா வந்து ஒரு சோதனையில ஒரு சகோதரனோ சகோதரியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு வேணும், ஒரு சகோதரனோ சகோதரியா ஒரு கஷ்டத்துல ஒரு சோதனையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னா சகோதரர் சொல்ல, அவங்களுக்காக நம்ம நேரத்தை, நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அந்த கஷ்டப்படுகிற சகோதரனையோ சகோதரியோ சந்தித்து அவங்க எந்த வகையில வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி அடைவதற்கு, இன்னும் அவங்க வந்து வளர்வதற்கு என்ன உதவிகளை வந்து நம்ம செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உதவிகளை செய்யணும் சகோதர சகோதரிகளே. அதான் நான் அந்த கால்களை கழுவுவதற்குள்ளாக அந்த அர்த்தத்தை வச்சுக்கல. இன்னும் நம்ம பார்க்கும்போது உலக பிரகாரமா கூட நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடியில வந்து ஒரு சகோதரனா சகோதரியா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களாம். அப்ப அந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த சகோதரருக்கும் சகோதரிக்கும் கூட நம்ம என்ன பண்ணணும்னா சகோதர சொல்ற, நாம கூட அந்த உதவிகளை நம்ம கண்டு பொருளாதார உதவிகளை கூட நம்ம செய்யணும். அதே சமயத்தில் இன்னும் நம்ம பார்க்கும்போது மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, மன கஷ்டங்கள் இருக்கிற அங்க சகோதர சகோதரிகள் கூட அவங்களுக்கு கூட நம்ம போய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு அந்த ஆறுதலையும் அவங்க கண்டிப்பாக வந்து நம்ம தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம அழைக்கணும் சகோதர சோர்களே. அப்ப அதுதான் அவங்க சொல்றாரு கால்களை, அதான் அங்க சொல்லும்போது அந்த நம்முடைய சகோதரர் மூத்த சகோதரர் அங்க சொல்லும்போது இந்த கால்களை கழுவுதல் வந்து போப்புல இது நேரடியா செய்யறாங்க. போப்பு அவங்களுடைய இது வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 12 பேர் கூப்பிட்டு வச்சு என்ன பண்றாங்கன்னா கழுவுறாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அர்த்தம் கர்த்தர் இயேசு சொல்லிட்டு போன உண்மையான அர்த்தம் என்ன ஆயிடுறாங்க, அவங்க செய்யறது இல்ல சகோதர சகோதரர்களே. நம்ம பார்க்கிறோம் என்னங்க ஆவிக்குரிய ரீதியில சகோதர சகோதரிகளுக்கு அந்த உதவி செய்யறதில்ல, மற்ற காரியங்களை வந்து உதவி செய்யறதுல என்ன பண்றதில்ல அவங்க செய்யறதில்ல. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது அதுதான் அங்க சொல்றாரு. அப்ப நாம அங்க நம்ம பார்க்கும்போது கால்களை கழுவுதல் அது என்ன ஆழமான அர்த்தம் கர்த்தர் இயேசு நமக்கு சொல்றாருன்னு பார்க்கும்போது எந்த சகோதர சகோதரி கஷ்டப்படும் பொழுதும் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணும் நம்ம உதவிகளை அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரர்களே. அதுதான் அங்க கர்த்தர் இயேசு அருமையாக அந்த பாடத்தில் அங்க சொல்றாரு. அதே சமயத்தில் நீங்க நம்ம பார்க்கும்போது அந்த நம்ம பார்க்கிறோம் அந்த 12 அப்போஸ்தலர்களை கால்களை கழுவுவதற்கு முன் வருவதற்கு எந்த அப்போஸ்தலரும் முன் வரல நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்றாரு, அவர் தானாக முன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த கால்களை வந்து அங்க அப்ப இந்த கால்களை வந்து கழுவ சொல்லி யாரும் என்ன பண்ணல, அவர் வந்து கேட்கவும் இல்ல யாரும் முன் வரல. ஆனா கர்த்தர் இயேசு வந்து அவர் வாலண்டியர் என்ன பண்றாருன்னா போய் அங்க கழுவுவதற்கு அங்க முன் வர்றாரு. அப்ப இது கூட நமக்கு என்ன ஒரு பாடத்தை அங்க வச்சிருக்காரு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல வந்து கஷ்டப்படும் போது அந்த சகோதர சகோதரிகள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வந்து கேட்க வேண்டியது இல்ல சகோதர சகோதரிகள். ஒரு சகோதர சகோதரிய கஷ்டப்படும் போது அந்த சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு இது வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, உதவிகளை செய்யக்கூடாது. மாறாக நாம அந்த சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுவதை பார்த்து நாம முன் வந்து என்ன பண்ணோம், அப்ப நாம முன் வந்து நம்ம போய் என்ன பண்ணணும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம வேண்டிய உதவிகளை நம்ம கண்டிப்பாக அங்க செய்யணும் அப்படின்னா வாலண்டியர் நம்மளே போகணும். அவங்க வந்து வாய் விட்டு கேட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் செய்யாம அவங்க கஷ்டப்படும் போது பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக அந்த உதவிகளை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும் சகோதர சொல்ல. இதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிறார். அப்போ கஷ்டப்படுறது வந்து பார்த்து அவங்க கேட்டு போய் உதவி செய்யறதில்ல, அவங்க கேட்காம என்ன பண்ணணும், அவங்க கேட்காமையா போய் நம்ம வந்து அந்த உதவிகளை அந்த சகோதர சகோதரிகள் நம்ம செய்யணும். இதுதான் கிறிஸ்துனுடைய ஆவி சகோதர சொல்ல. இந்த ஆவி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக அது நமக்குள்ளாக இருக்கணுங்கிறது நமக்கு அருமையாக பாடமாக அங்க வச்சிருக்காருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நான் பார்க்கும்போது அந்த சீசருடைய கால்களை நம்முடைய கர்த்தர் இயேசு ஒவ்வொருவராக கழுவும் போது அந்த ஒவ்வொருவராக காலை பிடிச்சு கழுவும் போது சீசருடைய முகம் அவமானத்தாலையும் மன கஷ்டத்தாலையும் நிறைந்திருந்துச்சுங்களா. ஏன்னா நம்ம யாருலயும் என்ன யாரும் முன் வரல கழுவுறதுக்கு. ஆனா இப்ப நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப அவரு இந்த வேலையில வந்து செய்யறாருங்கும் போது அவங்களுக்கு ஒருத்தருக்கும் முகமெல்லாம் அவ்வளவு அவமானத்தால் நிறைந்திருச்சு சொல்ற. அப்போ அது நம்ம பார்க்கும்போது கர்த்தரே சொல்றோம் அருமையாக அங்க சீசர்களுக்கு அந்த பாடங்களை அங்க புகட்டியிருக்காருங்கிறது நம்ம பார்க்கிறோம். இனி நம்ம வாசிக்கலாம் பாருங்க அந்த சம்பவத்துல நம்ம யோவான் 13 அதிகாரம் 5 வசனம்.
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலை நாம் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய், இனிமேல் அறிவாய் என்றார்.
அப்பா, நான் செய்கிறது இன்னதென்று நீ அறியாய், ஆனா இனிமேல் அப்பா பாருங்க, இந்த மாதிரி அவரு கழுவிட்டு வரும்போது சகோதரம் சீசனுடைய முகங்கள் என்னாச்சு, ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு, அவமானத்துல என்னாச்சு, ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இல்லப்பா, நம்ம யாரும் செய்யல, ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்றாரு, நம்ம ஒவ்வொருடைய கால்களை பிடிச்சி கழுவுறாருங்கிறது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி கழுவிட்டு வரும்போது அப்போ சில பேதர்கிட்ட வரும்போது சகோதரர்களே, இப்ப பேதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி வந்து பெரியவரா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய கால்களை வந்து கழுவவே கூடாதுங்கிறாரு. அப்ப கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இல்ல இப்பொழுது என்ன பண்ண இடம் கூட என்ன எப்படி நான் கழுவலைன்னா என்னிடத்துல உங்களுக்கு என்ன இல்ல பங்கு இல்லைங்கிறாரு. அப்போ பேதர் என்ன சொல்றாருன்னா, கால்களை மாத்திரமல்ல தலைவர் விஷயத்தை என்ன பண்ணுங்க, அங்க வந்து கழுவுங்க அப்படிங்கிறாரு சகோதர சோழர்களை. அப்போ அதுக்குரிய விளக்கத்தை இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அங்க பேதர் அப்போஸ்தலருக்கு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு. இப்ப அதுக்குரிய விளக்கத்தை இப்ப கர்த்தர் இயேசு வந்து அந்த அப்போஸ்தலருக்கு பேசுறாரு. அப்ப அதுக்குரிய விளக்கத்தை என்ன பேசுறாரு அப்படின்னா, நீங்க பத்தாம் வசனம் வாசிங்க. அப்போ முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம பார்க்கும் போது, அப்ப முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் அங்க கழுவ வேண்டியதா இருக்கும், ஆகிலும் அவன் முழுவதுமாக எப்படி இருக்கிறான், அவன் சுத்தமாக இருக்கிறான். அப்போ இது பார்க்கும் போது சகோதர சொல்லே, இது கர்த்தர் இயேசு அங்க ஆவிக்குரிய ரீதியில அந்த 12 அப்போஸ்தலர்கள்கிட்ட அங்க பேசுறாரு. அப்போ இங்க சுத்தம் பற்றி அங்க பேசும்போது அவர் சரீர சுத்தத்தை பத்தி அங்க வந்து சொல்லல சகோதர சொல்ல, மாறாக அவருடைய மன சுத்தத்தை பத்தி அங்க வந்து பேசினாரு பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு அந்த 3 வருட காலம் அந்த அப்போஸ்தலர்கள் மத்தியிலே வந்து இருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த அப்போஸ்தலர்களுக்கு பாருங்க, காணும்படியாக அந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்து அநேக போதனைகளை செய்தாரு, அதே சமயத்தில் அநேக நன்மைகளை அங்க எல்லாருக்கும் வந்து செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த 3 வருட காலமாக சகோதர சோழர்களே, அந்த 12 அப்போஸ்தலர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். நம்ம பார்க்கும் அதுல அது என்னென்ன கற்றுக்கொண்டாங்க என்று பார்க்கும்போது சகோதர சோழர்களே, சாந்தம்ங்கிறத கற்றுக்கொண்டார். ஏன்னா அவர் கூடவே இருந்ததுனால அவர் எந்த விதமாக சாந்தமாக இருக்கிறாங்க பார்த்து கற்றுக்கொண்டாங்க. அந்த 12 சாந்தமாக இருக்கிற கற்றுக்கொண்டாங்க, பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொண்டாங்க. அப்புறம் இன்னும் நம்ம பார்க்கும்போது ஒரு என்ன மனசு தன்மையாக இருப்பதற்கு என்ன பண்ணாங்கன்னா கற்றுக்கோனா, கர்த்தர் இயேசு எல்லாருக்கும் கஷ்டம்னு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, அங்க உதவிகளை அங்க செய்தார் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனசு தன்மையை கற்றுக்கொண்டாங்க. ஜென்டில், மற்ற மனிதர்கள் முன்பாக எப்படி ஜென்டிலா நடந்துகிறது அதை பத்தி என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா, சகோதரர்களே, அந்த ஆவிக்குரிய கனிகளை அவங்க என்னன்னா கர்த்தர் இயேசுவை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து கற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எனக்கு முழுவதும் எப்படி இருக்கிறீங்க, சுத்தமாக இருக்கிறீங்க. அது மட்டுமல்லாமல் அவங்க இன்னும் அந்த கேரக்டர் வந்து வளர்த்துக் கொள்வதற்கு அநேக போதனைகளையும் கர்த்தரே சந்தனம் பண்ணுகிறார் சொல்லிங்களா. இப்பதான் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, நம்ம மலை பிரசங்கத்துல இருந்து எடுத்து பார்த்தோம், அவ்வளவு கேரக்டர் வந்து அந்த அப்போஸ்தலர்கள் வளர்வதற்கு தேவையான சத்தியங்களையும் என்ன பண்ணிக்கிறாங்க, கர்த்தரே அவங்க வந்து அங்க பேசியிருக்காருங்க நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம எங்க நம்ம வாசிக்கிறோம் என்றால், யோவான் 15 அதிகாரம் 3 வசனம் பாருங்க.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க, சுத்தமாக இருக்கிறீங்க அங்க சொல்கிறார் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5 அதிகாரம் 26 வசனம். திருவசனமாகிய தண்ணீர் முழுக்க, அப்ப அதான் கத்திரே பண்ணார். 3 வருட காலம் என்ன பண்ணார்னா, வசனங்களை தேவனுடைய திருவசனங்களை என்ன பண்ணார்னா அந்த அப்போஸ்தலர்களுக்கு போதித்து, அந்த அப்போஸ்தலர்கள் வந்து அவருடைய அந்த குணங்கள்ல கிறிஸ்துவனுடைய குணங்கள்ல வளர்வதற்கு அங்க போதிக்கப்பட்டார்கள். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க, நீங்க சுத்தமாக அங்க இருக்கிறீங்க என்று கர்த்தர் இயேசு அங்க சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த சுத்தம் நம்ம பார்க்கிறோம், அந்த நம்ம பார்க்கிறோம் அந்த 11 அப்போஸ்தலர்களும் அவங்களுடைய மனசுல அவங்க சுத்தமா தான் இருந்தாங்க சகோதர சகோதரர்கள். அவங்க வந்து கண்டிப்பாக தேவனுடைய சித்தத்தை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும், கர்த்தர் இயேசுவை வந்து பின்பற்றணும் அப்படிங்கறதுல அவங்க கண்டிப்பா என்னன்னா அவங்க அங்க உறுதியாக அங்க இருந்தா நம்ம பார்க்கிறோம் யூதாசு தவிர. அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் முழுவதும் எப்படி இருக்கிறீங்க, சுத்தமாக இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் அல்ல. அப்ப யாரை குறித்து அங்க சொன்னார் பார்க்கும் போது அங்க யூதாஸ் காரியத்தை அவரை குறிச்சுதான் பார்க்க முடியாது. அவரு ஏன்னா அந்த 11 அப்போஸ்தலர்களும் அவங்க கிறிஸ்துவோட குணங்கள்ல வந்து அவங்க கரெக்டா இருக்கிறாங்க சோர் சார் அப்படின்னா அந்த ஒரு மனசு இருக்குதான் அவங்களுக்கு. அந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு வந்து கிறிஸ்துவை பின்பற்றணும் அவரு அவரு கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கறது மனசு இருக்குது அந்த 11. ஆனா யூதாஸ்க்கு மட்டும் என்ன இல்லைங்க அந்த மாதிரி அந்த ஒரு மனசு இல்ல. அதனாலதான் சொல்றாரு நீங்க எல்லாரும் சுத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு ஆகிலும் எல்லாரும் அல்ல. அப்போ சோர் சார் அந்த வசனம் நீங்க வாசிங்க யோவான் 13 அதிகாரம் 11 வசனம்
தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருக்கிறபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார்.
அப்போ அவ நான் பாருங்க அப்ப யூதாஸ் இருந்ததுனால அதனாலதான் என்ன சொன்னாங்க நீங்க சுத்தமுள்ளவர்களா இருக்கிறீங்க ஆனாலும் எல்லாரும் இல்ல. அப்போ யூதாஸுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் போது சுகர் சொல்ல நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவன் பிசாசுடைய குணங்களுக்கு இடம் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா பனாசை அவருக்குள்ளாக அதிகமாக நிறைந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த 11 அப்போஸ்தலர்கள் வந்து கர்த்தர் கூட இருக்கணும்னு விரும்புறாங்க ஆனா யூதாஸ்க்கு மட்டும் என்ன அவர் எப்படியாவது காட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கான்ட்ரரி ஒரு எதிரடியாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுல நம்ம பாருங்க அவங்க 11 அப்போஸ்தலர்களும் சுகர் சொல்லுங்களே அவங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அந்த அவரோட கூட தொடர்பு வச்சு அவங்க பரிசுத்தமான வழியில முன்னோக்கி போறாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்குரிய காரியங்கள் அவங்க முன்னாடி போறாங்க அந்த 11 அப்போஸ்தலர்கள். ஆனா நம்ம பார்க்கிறோம் இந்த யூதாஸ் வந்து எப்படின்னு பார்க்கும்போது அவன் பிசாசுடைய குணங்களுக்கு இடம் கொடுத்து இவன் பின்னோக்கி போறான் ஆப்போசிட் சைடு போறான். அப்போ அந்த தொடர்புங்கிறது இங்க ரொம்ப முக்கியங்கிறது அங்க நமக்கு பாடமாக அங்க சொல்றாங்க. அப்போ அந்த 11 அப்போஸ்தலர்கள் யாரோட அதிகமாக தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா சகோதர சகோதரர்கள் கிறிஸ்துவோடு அவருடைய வார்த்தைகளோடு அங்க அவரோட கூட வந்து அவர் வந்து தொடர்பு வச்சிருந்தாங்க 11 அப்போஸ்தலர்களும். அதனாலதான் அவங்களுடைய பாதை எப்படி போச்சுன்னு பார்க்கும் போது அது முன்னோக்கி போச்சு நம்ம பார்க்க அது பரிசுத்தமான வழியில அவங்க முன்னோக்கி போனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா யூதாஸ் வந்து யாரோ யாரோட எதனோட தொடர்பு வச்சிருந்தான் பார்க்கும் போது தீமையான குணங்களோடு சகோதர சகோதரர்களே ஒரு இழிவான ஆதாயத்தோடு சகோதர சகோதரர்களே. அப்போ பிசாசனுடைய அந்த ஒரு அந்த பிசாசுடைய குணங்களோட என்ன பண்ணா அங்க யூதாஸ் வந்து அங்க தொடர்பு வச்சான். அதனாலதான் அவனுடைய வழி எப்படி போச்சுன்னு பாக்கும்போது அது பின்னோக்கி அங்க போச்சு. அப்போ இன்றைக்கு நமக்கு கூட அருமையான ஒரு ஒரு பாடத்தை அங்க வச்சிருக்கிறார். அப்ப இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு அருமையான பாடம்ன்ற நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய தொடர்புகள் கூட ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு நாமும் கூட சகோதர சொல்ல கிறிஸ்தனுடைய குணநலங்கள் வளர்ச்சி அடையத்தக்கதாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கிறிஸ்துடைய குணங்களில் வளர்ச்சியடையத்தக்க வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த பக்தி விருத்திக்கு ஏதாவது வார்த்தைகள் எங்க இருக்குதோ அதனோடு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட நம்ம தொடர்பு வைக்கணும் சகோதர சோழர்களே. அப்ப மாறாக என்ன சொல்றோம்னா இந்த தீமையான எண்ணங்கள் அதே சமயத்துல என்ன சொல்றதுனா பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத பேச்சுகள் பேசுகிறவர்களோட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த தொடர்பு நம்ம வைக்க கூடாது. இது ரொம்ப பாருங்க அது வசன பாருங்க நீங்க பார்க்கும்போது 1 Corinthians 15 33 வசனம் 34 வசனம் மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணங்கள் எதை கொண்டு வரங்களா நல்லொழுக்கத்தை கெடுத்து வச்சிடும் அப்படிங்கிறார். அப்ப நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு சம்பாஷணைகள் நம்ம 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 இடையே வந்து நம்ம பேசுற பேச்சுகள் அது ரொம்ப என்ன சொல்லுன்னா ரொம்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான அந்த பேச்சுகளை நம்ம பேசணும். அதே சமயத்தில் நாம தொடர்பு வைக்கிறது கூட அந்த மாதிரிதான் நம்ம தொடர்பு வைக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம பார்க்கும்போது ஆகாத சம்பாஷணம் பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத பேச்சுகளை எதனா வந்து பேசி எதனா கேலி கிண்டல் கூத்து இந்த மாதிரி வந்து பேசியாச்சுன்னா அது எதை கெடுத்துருங்களாம் நல்லுலகத்தையும் வந்து சேர்த்து கெடுத்து வச்சிருங்களாம் சகோதர சார். அதனால இது ரொம்ப எச்சரிப்பாக அங்க நமக்கு அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம் அப்ப கண்டிப்பா சகோதர சரியில்ல நம்ம நம்ம நமக்கு இடையே பேசுவதற்கு எந்த பேச்சுலையும் அமைதியில போறது நல்லது. நம்ம என்ன நம்ம நம்ம சகோதர சகோதரிகள் கூடும் போது சகோதர சகோதரிகளை நம்ம தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நம்ம ஷேர் பண்ணி நம்முடைய நலன்களை நம்ம விசாரிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி இருந்தா நம்ம பேசலாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசலாம். அதெல்லாம் வந்து இல்லாத பட்சத்துல சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தின் பிரகாரமாக கூத்து கிண்டல் கேலி அந்த மாதிரி போச்சுன்னா தயவுசெய்து அதை என்ன பண்ணும் அதை தவிர்த்து விட்டு அமைதியோடு கூட பிரிஞ்சு போறது நல்லது. ரொம்ப அதான் சொல்றாரு அந்த மாதிரி நம்ம ஈடுபட்டுட்டோம்னா அது என்ன ஆயிடுங்களா நம்ம ஏற்கனவே இருக்கிற நல்ல உலகத்தையும் சேர்த்து என்ன பண்ணிருக்கலாம் அது கெடுத்துடும் சகோதர சொல்ல. அப்போ நம்ம அத சொல்றாரு மோசம் போகாதிருங்கள் ஆகாச சம்பாஷணம் எதை கெடுத்துருங்களாம் நல்லொழுக்கத்தை. ஏன்னா யூதாஸ் அப்படிதான் யூதாஸ் வந்து எப்படி வந்து அந்த பாருங்க அந்த தீமையான குணங்களுக்கு இடம் அளிச்சதுனால சகோதர சொல்ல அந்த தீமையான பிசாசனுடைய குணங்களுக்கு இடம் அளிச்சதுனால என்ன அப்ப அப்படியே டெவலப் ஆகி போகுது அப்படியே வளர்ச்சியாகி வளர்ச்சியாகி கடைசியில் என்ன ஆச்சுன்னா கத்திர இயேசுவை காட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன ஆச்சு அந்த துணிச்சல் அங்க வந்துச்சுங்கிறது நான் பார்க்கிறேன். அவ நம்ம பார்க்கும் போது அது பாருங்க 34 வசனம் பாருங்க.
நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கே கவனித்துக் கொண்டு தெரிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம்
உண்டாகிறது. திட்டு வரணும் சகோதர சகோதரிகளே. அப்ப சிலர் உங்களில் எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவனை பற்றின அறிவில்லாத அப்படின்னா, அப்படி தேவனை பற்றின அறிவில் குறைவா இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. தேவனை பற்றின அறிவில் அந்த சத்தியத்துல குறைவாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கூத்து கேலி கிண்டல் அந்த மாதிரி வந்து, அதனால என்னன்னா சகோதர சகோதரிகள அது கண்டிப்பாக அதை தவிர்த்து விட்டு நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பேசணும். நம்மளுடைய தொடர்பு கூட அப்படிப்பட்ட ஜனங்களோட தான் அங்க நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது கூட ரொம்ப அருமையாக அங்க பாடமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல சகோதர சகோதரிகளை இங்க நம்ம பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த 11 அப்போஸ்தலர்கள் மேலேயும் அன்பு வச்சிருந்தாரு, 12 அப்போஸ்தலர்கள் மேலேயும் அன்பு வச்சிருந்தாரு. ஆனா நம்ம பார்க்க அந்த அன்புல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 12 அப்போஸ்தலர்கள் மேல அன்பு வச்சிருந்தா அந்த அன்புல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்க பாருங்க அந்த 12 அப்போஸ்தலர்கள் மேலேயும் அன்பு வச்சிருந்தாரு. நீங்க பாருங்க அதுல என்னன்னா, இப்ப ரெண்டா பிரியறாங்க அந்த 12 பேர்ல. 11 அப்போஸ்தலர்கள் தனியாகவும் அங்க ஒரு அப்போஸ்தலர் தனியாகும். அப்போ நீங்க பாருங்க அந்த 11 அப்போஸ்தலர்கள் கர்த்தர் இயேசு காட்டின அன்பை அவங்க அப்படியே வச்சு ஆவிக்குரிய ரீதியில வந்து முன்னேற்றம் அடைவதற்கு அவங்க முன்னாடி போனாங்க. 11 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் இயேசு காட்டின அன்பை அதை அப்படியே வச்சு அவங்க என்ன, அந்த அன்பினால ஏவப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, சகோதர சகோதரர்களே ஆவிக்குரிய வளர்ச்சியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா முன்னேறி அவங்க போனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல சகோதர சகோதரர்களே அதே அன்புதான் யாரு கட்டிக்கிறாரு, இங்க யூதாசுக்கு. ஆனா யூதாஸ் வந்து எப்படி அங்க பிசாசுடைய குணத்துக்கு இடம் அளிச்சதுனால சகோதர சகோதரர்களே இவரு என்ன பண்ணிடுவாரு, நம்மளைய அன்பு அவ்வளவு அன்பு காட்டிருக்கிறாரு. அதனால யூதாசுக்கு மனசு என்ன துணிஞ்சிருச்சு அப்படின்னா, இவரு நம்ம 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தாலும் என்ன என்ன பண்ணிடுவாரு நம்ம. அதனால என்னன்னா அந்த துணிச்சல் வந்துருச்சுங்க அவருக்கு, கர்த்தர் இயேசுவை வந்து காட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன வந்துருச்சுங்க, துணிச்சல் வந்துருச்சுங்க. அதனாலதான் சகோதர சகோதரர்களே இவர் பின்னோக்கி ஆனா அன்பு காட்டுனது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு 11 பேருக்கு எப்படி அன்பு காட்டினா அதே மாதிரி யார்கிட்ட அன்பு காட்டியிருக்காரு, அங்க யூதாஸ் மலை. அதான் அங்க நம்ம அங்க வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2:16
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்?
அப்போ கெட்டு போகிறவர்களுக்குள்ளே எப்படி இருக்குங்களா அது மரண வாசனை? அப்படின்னா அதே அன்புதான் காட்டினாரு. அது அன்பு காட்டி நீங்க பாருங்க அந்த அளவு அன்பு ருசி பார்த்த யூதாசுக்கு நம்ம பார்க்கிறோம். எந்த அளவு அன்பு ருசி பார்த்தாரோ அது அவரை காட்டி கொடுக்கணும்னு என்ன வந்தவன, இப்ப அந்த அளவு என்ன ஆயிட்டாரு, கெட்டவர் ஆயிட்டாரு இல்லீங்களா. நம்ம பாருங்க எந்த அளவுக்கு அன்பு அவரு கத்தர இயேசு காட்டினாரோ அந்த அளவு அன்பு என்ன பண்ணாரு பெற்றுக்கொண்டாரு. இப்ப அன்பு பெற்றுக்கொண்டு இப்ப அவரு கத்தர இயேசுவே காட்டி கொடுத்தனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அளவு இப்ப என்ன ஆயிட்டாருனா அது கெட்டவராக அவங்க மாறிட்டாரு. அதே சமயத்துல எந்த அளவு 11 அப்போஸ்தலர்கள் அன்பு பெற்றுக்கொண்டாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா கர்த்தர் இயேசுக்கு பின்னாடி சாட்சிகளாக அவங்க நின்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் கெட்டு போறவர்களுக்கு அது மரண வாசனையா இருக்கு, ரட்சிக்கப்படுறவர்களுக்கு அதே எப்படி இருக்குன்னா ஜீவ வாசனையாக அங்க இருக்குங்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. அப்ப இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த பாடத்துல நம்ம தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இதெல்லாம் வந்து அங்க அந்த சீசருடைய கால்களை அவரை கழுவிட்டு அங்க என்ன பண்றாருன்னா சகோதர சார் இந்த வார்த்தையில யூதாஸ் பத்தி எல்லாம் அங்க பேசிட்டு என்ன பண்றாருன்னா அதை முடிச்சுட்டு தன்னுடைய வஸ்திரங்களை என்ன பண்றாருன்னா அந்த துண்டு அந்த துண்டெல்லாம் கழட்டி வச்சிருந்தாங்க சார், துண்டை வந்து கழட்டிட்டு அவர் மீண்டுமாக தன்னுடைய மேல் வஸ்திரங்களை அவர் எடுக்கிறாரு. யோவான் 13:12 அப்போ அங்க சொல்றாரு. இப்போ அவர் செய்த அந்த காரியத்தை பத்தி அங்க பேசுறாரு, நான் உங்களுக்கு செய்தது நீங்க தெரிஞ்சிட்டீங்களா, நான் உங்களுக்கு செய்தது நீங்கள் அறியீர்களா, நீங்கள் அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டு என்ன சொல்றாருனா சகோதர சொல்றீங்களே. இப்ப வாசிங்க பிரதர், தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினால்.
அப்போ சொல்றாரு ஆண்டவரும் போதகரும் என்று சொல்லுகிறது நீங்கள் சரிதான். அப்படின்னா சகோதர சகோதர சொல்ல அவர் தேவனுடைய குமாரன் மகன் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய குமாரன் தேவனுடைய மகன் சகோதர சொல்ல நம்முடைய பிதாவாகி தேவனுடைய ஒரே பேரான குமரன் அவரு சகோதர சொல்ல பாருங்க, நீங்கள் போதகரும் ஆண்டவரும் என்று சொல்லுகிற நானே இப்ப என்ன பண்ணிக்கிறேன் உங்களுடைய கால்களை நான் கழுவி இருக்கிறேன் சகோதர சொல்ல. அப்போ அந்த மாதிரி நான் கழுவி இருக்கும் போது நீங்களும் என்ன பண்ணுங்க ஒருவர் இதே மாதிரி அந்த கால்களை நீங்க கழுவுங்க. அங்க சொல்லும் போது சகோதர சொல்ல அப்ப நீங்களும் ஒருவர் ஒருவர் மற்றவர்களுடைய காலில் என்ன பண்ணணும்? அப்பா சொல்றாரு சகோதர சகோதரிகளை, நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அந்த மற்றவர்களுடைய கால்களை கழுவுறதுங்கிறது வந்து அந்த ஊழியத்தை குறிக்கிறது. மற்றவருடைய கால்களை கழுவுறதுங்கிறது எதை குறிக்கிறது? நான் சகோதர சகோதரிகளை அது ஊழியத்தை அது குறிக்கிறது. அது யாருக்கு அப்படின்னா, அங்க சொல்லாரு அங்க அருமையான என்ன அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ஜெகோவாஸ் ஃபேமிலி அப்படி சொல்றாரு. இதாக யகோவா தேவனுடைய குடும்பம், அவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க ஊழியர். அதனாலதான் கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த 12 பேர் அப்படிங்கறனால என்ன பண்ணாருன்னா, இடுப்புல துண்டு எடுத்து கட்டி என்ன பண்ணாரு, கால்களை அவர் கழுவினாருங்கிற நான் பார்க்கணும். அதுதான் அங்க சொல்றாரு. அப்போ நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் உங்கள் கால்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா, சொல்ல ஒவ்வொருவரும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சொல்ல. இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சகோதர சொல்ல, இந்த சத்தியத்துக்காக தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்த ஒவ்வொருவரும் அவங்க யார் அப்படின்னா, தேவனுடைய குடும்பம் அவங்க, தேவனுடைய பிள்ளைகள். அதை நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும் சகோதர சொல்ல, இந்த ஊழியத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா சகோதர சொல்ல, ரொம்ப முக்கியமான ஊழியம் எதுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அந்த சீசருடைய கால்களில் என்ன வச்சு கழுவுனாருங்க, தண்ணீர். அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்ப தண்ணீர் வச்சு கழுவும் போது அவங்க என்ன என்னன்னாங்கன்னா, முழுவதுமாக சுத்தமானாங்க அப்படின்னு சகோதர சொல்ல. இன்றைக்கு நாம் இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையான சத்தியங்களை, இனி நான் சொல்ல போன ஏற்றக்கால சத்தியங்களை அந்த தேவனுடைய மக்களுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி சகோதர சோர்களை அந்த சத்தியத்தின் மூலமாக அவங்களை என்ன செய்யணும் சகோதர சோர்களை, அவங்களை பரிசுத்தமாக்கணும். அந்த சத்திய வார்த்தைகளை அவங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற அளவுக்கு நாம் நேரங்களை ஒதுக்கி நம்ம அநேக சத்தியங்களை நாம் கற்று சகோதர சோர்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், இந்த சத்திய போதனைகளை நம்ம ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அந்த சத்தியங்களின் மூலமாக சகோதர சோர்களை சுத்தமாவதற்கு அந்த ஊழியத்தை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும் சகோதர சோர்களை. அதே சமயத்தில் இது வந்து முதலாம் முதன்மையாக அங்கு இருக்குதுங்க. அதே சமயத்தில் இரண்டாவதாக என்ன இருக்குன்ற பார்க்கும்போது, ஆவிக்குரிய ரீதியிலானாலும் சரி மாம்சத்துக்குரிய ரீதியானாலும் சரி எல்லாவித உதவிகளும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கட்டாயமாக வந்து நம்ம செய்யணும் சகோதர சோர்கள். அதே சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன், மாதிரியை காண்பிச்சுக்கிறேன், நீங்களே என்ன பண்ணுங்க, நான் உங்கள் கால்களை கழுவிருக்கிறேன். அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய கால் என்னங்க, ஒருவருடைய கால்களை நீங்கள் வந்து கழுவ வேண்டும். அப்போ அதே சமயத்தில் அங்க நான் பார்க்கும்போது இன்னொரு வசனம் நீங்க பாருங்க, கலாத்தியர் 5:13.
சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும்.
அப்ப பாருங்க, நீங்கள் சுயாதீனம் கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவருக்கு என்ன இருக்குதுங்க, சுயாதீனம் இருக்குது சகோதரர்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா என்ன இருக்குன்னா, சுயாதீனம் இருக்குது. நம்ம பாருக்கிறோம், அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சுயாதீனத்தை நம்ம சரியான வகையில வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் நம்ம வந்து அடிமைகள் இல்லை, நமக்கு தேவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளான அருமையான சுயாதீனத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து கொடுத்திருக்கிறார் சுகர் சார்ல. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்ற பார்க்கும்போது, நம்ம வாலண்டியரா அடிமையாகும், நம்ம தானாக முன் வந்து என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் அந்த அடிமைகளாக மாறி சுகர் சார்ல நாம அதான் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது கட்டாயம் இல்ல, அதாங்க சொல்றாரு சகோதர சோழர்ல. நீங்க கட்டாயமா இது கட்டளை இல்ல நமக்கு பாருங்க, இது வந்து நீங்க கட்டாயமா நீங்க செஞ்சே ஆகணும், இப்படி பண்ணி ஆகணும் என்ன பண்ணல, கட்டளை கொடுக்கல. ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க போது அன்பில் என்ன பண்ணுங்க, ஆனாலும் நம்ம இதை நம்ம செய்யணும் சகோதர சோழர், ஊழியத்தை வந்து நம்ம செய்யணும். ஆனா எப்படி செய்யணும் சொல்றாரு பாருங்க போது அன்பில் என்ன பண்ணுங்க, நமக்கு தேவன் அந்த சுயாதீனத்தை கொடுத்துக்கிறாரு, அந்த சுயாதீனத்தை நம்ம பயன்படுத்தி அன்பில் நம்ம என்ன பண்ணணும் ஒருவருக்கு ஒருவர். அப்ப சகோதர சோழர்ல இந்த அன்புல ஏன் அப்படி அன்புல சொல்லிட்டாருன்னா, அன்புல ஊழியம் செய்யும் போதுதான் சகோதர சோழர்ல எல்லாவற்றையும் நம்மளால சகிக்க முடியும் அப்படின்னா, அன்புங்கிறது வந்துச்சுன்னா சகலத்தையும் தங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு சகோதரர் ஒரு பலவீனம், ஒரு சகோதரர் வந்து எதனா வந்து ஒரு கொஞ்சம் மாறா இருக்கிறாரு, நம்ம ஏதாவது வந்து திட்டாரு, நம்ம ஏதாவது வந்து ஒரு மாதிரி நடத்திட்டாரு அப்படின்னா, அன்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணல எல்லாத்தையும். அதனாலதான் சொல்லிட்டாரு இந்த ஊழியத்தை எப்படி பண்ணுங்க, அன்புல நீங்கள் அன்புல வந்து என்ன பண்ணுங்க, அந்த வசனத்தை கடைசி பார்க்க வந்து மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கள் சகோதர சகோதரி. இதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருமையான அந்த பாடத்தை அந்த சீஷர்களுக்கு அன்றைக்கு சொன்னாரு, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து சொல்ற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம் இந்த ராபோஜனத்தை இந்த பாடப்பகுதியில நம்ம படிக்கும் போது சகோதர சகோதரி, இந்த பாடப்பகுதியில நம்ம படிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தருடைய இயேசுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக நம்ம நினைவு கூறணும் சகோதர சகோதரி. இந்த பகுதியிலலாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பாருங்க, எதனா இந்த பஸ்கா இந்த ஒரு வருஷம் நம்ம வரோம், இந்த பஸ்கா நாட்கள்ல மட்டும் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு அப்படியே விடுறது இல்ல, அர்த்தம் இல்ல சகோதர சோழர்களை. கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதில் வந்து பொறித்து வைக்க வேண்டும். அதான் சொல்றாரு சோர் சோர்களை பார்க்கும் போது நம்ம பேர் கிறிஸ்தவர்கள் மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கால்களை கழுவி அப்படியே விட்டுட்டு அவங்க சொந்த அவங்க பிரஸ்டீஜ் பெருமை அந்த மாதிரி வந்து போயிருவாங்க, அதிகார செலுத்த விரும்பிகளாக அவங்க போயிருவாங்க. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது தேவனுடைய ஜனங்கள். சோர் சார் அந்த உண்மையான பொருளை நாம் அதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அதான் கர்த்தரேசு நமக்கு அருமையாக அங்க பாடத்தை அங்க சொல்றாரு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த காலத்துல நேரடியாக கூட செஞ்சாங்க கால்களை கழுவுதல். பார்க்கும்போது சுகர் சோர்களை அங்க ஊழியம் இந்த கால்களை கழுவுதல் இன்னொரு என்ன என்ன மீனிங் வருதுன்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டாலிட்டி சகோதர சோதரிகளை உபசரிக்கிறது அதுல குறைவில்லாம அவங்க வந்து செய்யணும். சகோதர சோதரிகளை ஒன்று திம்பத்தையும் ஐந்தாம் அதிகாரம் 9-16 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம்.
60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவளும் ஆகி பிள்ளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து.
அப்பா அண்ணா பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி அன்னைக்கு நேரடியாக கூட செய்தாங்க சகோதர சோதரிகளை. அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள் எங்கெங்கயோ போய் ஊழிய செஞ்சுட்டு அந்த காலத்துல வருவாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது அவங்க கண்டிப்பா என்ன அந்த காலத்துல ரோடு தான் நினைச்சாங்க, மண் ரோடு இருந்ததுனால கண்டிப்பா லிட்டர்ல கூட என்ன பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த ஸ்திரீகள் அந்த பரிசுத்தவான்களுடைய கழுவி அந்த கால்களை கழுவி எல்லாம் செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல பாருங்க பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி அப்புறம் இல்ல இல்லைங்க அது பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு
பாருங்க
அத சொல்ல உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து அது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம பார்க்கிறோம் பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு என்ன செய்யணுங்களா உதவிகளை அங்க செய்ய வேண்டும். அதான் கால்களை கழுவதனுடைய நிஜமான அர்த்தம் அதாங்க சொல்றோம். அப்ப நம்ம பார்க்கிறோம் இப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம கொடுக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணும் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த ஊழியத்தை அந்த உபசரிப்பை கட்டாயமாக நம்ம செய்யணும். ஏன்னா அது யாரு யாரும் அவங்க தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்கள் சகோதர சோதரிகள் அதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய ஜனங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஊழியை நம்ம செய்யணும். அவங்களை உபசரிக்கணும் நல்ல விதமாக அதை அவங்க சொல்றாரு. அவங்களுக்கு அந்த உபசரிப்பை நம்ம செய்து அப்புறம் என்னங்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு என்ன பண்ணும் உதவிகளையும் அங்க செய்ய வேண்டும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க தொடர்ந்து வாசிங்க.
சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியோ
அருமையாக அங்க நமக்கு சொல்லிருக்க அந்த கால்களை கழுவுதுங்கிறது பார்க்கும் போது அப்ப நாம் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம் தான் அதை சொல்றாங்க. அந்த ஊழியம் தான் எப்படி செய்யணும் பார்க்கும் போது அந்த அன்பில நமக்கு செய்யணும். இதுதான் சகோதர சகோதரர்களே நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சுட்டு போன மாதிரி. அப்ப இது இந்த மாதிரி தான் கர்த்தராக இயேசு என்ன பண்ணிக்கிறாரு இன்றைக்கு நமக்கு வச்சிருக்கிறாரு சகோதர சகோதரர்களே. அப்போ அந்த மாதிரியை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். அப்படின்னா முதலாவது நம்ம தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு ஒரு சேவகம் செய்யறவருங்கிறது மனநிலை நமக்கு இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னா ஊழியக்காரர். அப்படின்னா மற்றவர்களுக்கு நான் என்ன ஊழியக்காரனாக இருக்கிறேங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நம்முடைய தலைவர் நமக்கு வந்து அங்க சொல்லிட்டு போயிருக்கிறாருங்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னும் நம்ம பார்க்கும்போது அங்க கர்த்தர் இயேசு அங்க பேசுறது பாருங்க யோவான் 13:16 ஊழியத்தை அவர் அங்க செய்திருக்கிறாரு சகோதர சோர்களே. அப்ப நாம் அவரை விட இன்னைக்கு பெரியவர் இல்ல சகோதர சோர்களே, அது சொல்றதுக்கே கஷ்டமாகுது. அப்ப அப்படின்னா அப்ப அவர் எப்படி வந்து சபைக்கு வந்து ஊழியம் வந்து செய்தாரோ அதே போல நாம் என்ன பண்ணோம்னா சகோதர சோர்கள் அவருக்கு கீழாக இருந்து நம்ம தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையான எல்லா ஊழியங்களையும் நம்ம மனத்தாழ்மையில நமக்கு கிறிஸ்துவனுடைய அன்புல சுயாதீனமாக நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். இதுதான் கர்த்தர் இயேசு நமக்கு அங்க வச்சுட்டு போன அங்க மாதிரி சகோதர சோர்களே. இந்த பாடத்துக்கு வந்து கடைசியாக அங்க வரும்போது அங்க ரொம்ப மிக முக்கியமான இந்த பாடத்தினுடைய ஹைலைட் என்ன சொல்லுவோம் சகோதர சோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு போதனை அந்த சீசர்களுக்கு அங்க சொன்னாரு. என்னன்னு பார்க்கும்போது எல்லாருமே என்ன எப்படி இருங்கன்னு சொல்லிட்டாரு, ஊழியம் செய்கிறவர்களாக இருங்க அப்படின்ட்டாரு சகோதர சோதரிகளே. எல்லாம் அதை சொல்றாரு எஜமானிலும் என்ன ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் இல்ல. அப்ப நமக்கு எஜமான் யாருன்னு பார்க்கும்போது அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமானாக இருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். அப்பா நாம் அவருக்கு ஊழியக்காரர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்பா நாம் பாருங்களா, அப்பா அவரே நம்முடைய எஜமான் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் அங்க ஊழியத்தை அங்க செய்திருக்கிறாரு நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாமும் கூட அவரு போலே வந்து அந்த ஊழியத்தை அங்க செய்யணும். அப்ப ஊழியம் செய்யும் போது அப்ப என்ன இருக்கும்னு பார்க்கும் போது அந்த தாழ்மைங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அந்த தாழ்மை இருந்தா என்ன செய்ய முடியும், நான் ஊழியத்தை அங்க செய்ய முடியும். இதுக்கு ஆப்போசிட் மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, ஊழியம் செய்யாதவராக இருக்கக்கூடிய அப்படின்னா மற்றவர்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யறது, மற்றவர்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு தேவையான காரியங்களை வந்து ஒரு நல்லது வந்து செய்யறது, அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யாத பட்சத்துல ஒருத்தர் இருக்கிறானா அதுக்கு என்ன அர்த்தம்னா பெருமை. அப்போ பெருமை வந்துட்டா என்ன ஏதாவது பிரஸ்டீஜ் இந்த பெருமை இதெல்லாம் வச்சுட்டு ஜனங்களுக்கு வந்து அவ்வளவா என்ன பண்றது இல்ல, அவங்க வந்து ஊழியத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய மிக மிகப்பெரிய ஒரு போதனை சொல்லுவாங்க. அப்போ தாழ்மை இருந்துட்டா அவங்க நிச்சயமா அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா அவங்க ஊழியங்களை அவங்க நிச்சயமாக அவங்க செய்வாங்க. ஆனா பெருமை இருந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க அவங்க, அந்த மாதிரி வந்து அவங்க செய்ய மாட்டாங்க சோர் சொல்ல. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த போதனையே அவங்க சொல்றாரு. பெருமைங்கிறது இந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளாக தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது, அந்த பெருமை பிரஸ்டீஜ்ங்கிறது வரவே கூடாதுங்கிறது தான். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரஸ்டீஜ் பார்த்திருந்தா எவ்வளவு பாத்திருக்கலாம் சகோதர சரி, அவர் பிரஸ்டீஜ் பாத்திருந்தா அவர் பரலோகத்துக்கு இளவரசம் சொந்தக்காரர் அவரு, அப்படிப்பட்டவரே சிலுவ தூக்குறேன்ட்டாருங்க பாக்குறோம். அப்படிப்பட்டவரே பிரஸ்டீஜ் பாக்குறதுக்கு தகுதியுடையவரே அவரே என்ன பண்ணிட்டாருங்கப்பா பிரஸ்டீஜ் என்ன சிலுவையே, அப்பா நான் நீங்க எனக்கு சிலுவை வச்சிருக்கீங்க தூக்குறப்பாரு, அவரே தூக்குனாருங்க நம்ம பாக்குறோம். நம்ம பாக்குறோம் அவ்வளவு கஷ்டங்களையும் எடுத்து அந்த தாழ்மையை அதை நம்ம பாக்குறோம். பிலிப்பீன்ல வாசிக்கும் போது அவர் சிலுவையின் மரணம் பண்ணி என்ன பண்ணாருன்னா, நம்ம வசனம் வாசிக்கும் நம்ம ஒரு முறை நம்ம வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:7-9.
தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்ந்தார்.
அப்போ சிலுவையின் மரண பரியந்தமும் அங்க நம்ம பார்க்கிறோம் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே, அதான் நம்ம பார்க்கும்போது சகோதர சோழர்களே நம்ம புது சிருஷ்டியில அருமையாக நமக்கு அங்க சகோதரர் அங்க சொல்லும் போது புது சிருஷ்டிக்கு வந்து இந்த அழியாமை ஜீவனை வந்து கொடுப்பதற்கு ரெண்டே ரெண்டு கேரக்டர் மட்டும் தேவன் எதிர்பார்க்கிறாங்க. அழியாமை அந்த சாகாமை ஜீவன் வந்து பெறுவதற்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான கேரக்டர் வந்து தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஒன்னு வந்து பார்க்கும்போது ஒன்னு தாழ்மை, இன்னொன்னு வந்து கீழ்ப்படுதல். ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான், ஒன்னு தாழ்மை இன்னொன்னு அதான் அங்க வசனத்தில் பார்க்கிறோம். அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவர் ஆனார். ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சொல்றாரு. நியூ கிரியேஷன் கூட இந்த பாயிண்ட் அங்க கொடுத்திருக்காரு சகோதர சகோதரி. நமக்கு நியூ புது சிருஷ்டிக்கு நம்ம ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு கேரக்டர் நம்ம பூர்ணமாக நிறைவேற்றணும் நம்முடைய வாழ்க்கையில. அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த தாழ்மை அடுத்ததாக வந்து கீழ்ப்படிதல். அப்போ தாழ்மை இருந்தா கண்டிப்பா அடுத்தது என்ன இருக்கும், கண்டிப்பா கீழ்ப்படிதல் கண்டிப்பா வந்து காட்டணும் சகோதர சோழர். அதனாலதான் இந்த பெருமைங்கிறது வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு மிகப்பெரிய எதிரி வந்து பெருமை. அதனாலதான் பார்க்கிறோம் இந்த பெருமை வந்து அங்க சாத்தான் வந்ததுனாலதான் என்ன சாத்தான் அங்க கீழே. அதே சமயத்துல சாத்தானுடைய மிக பெரிய மிக பிரதானமான ஒரு குணலட்சணம் பார்க்கும்போது பெருமை சாத்தான். ஏன்னா சகோதர சோழர் இன்றைக்கு நான் பார்க்கும்போது இந்த பெருமைங்கிறது வந்து பார்க்கும்போது மாம்சீக குணங்களே ரொம்ப மோசமானது இந்த பெருமை. அதனாலதான் கடைசியா அந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்து இந்த பாடத்தை அங்க கத்தலே அங்க பேசினார். அப்போ அந்த பெருமைங்கிறது என்ன வரக்கூடாது, அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளாக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கத்தலே அங்க அருமையாக அங்க பேசிருக்கிறார். அப்போ அங்க நம்ம பாடத்துல கடைசியாக பார்க்கும் போது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு சபையில வந்து அதிகமான தாளந்துகள் வச்சிருக்கிறவங்க, இன்னைக்கு சபையில வந்து அதிகமான தாளந்துகள் வச்சிருக்கிறவங்க, அதே சமயத்துல சபையில வந்து ஒரு சில ஜனங்களுக்கு அதிகமான மதிப்பு இருக்கும், ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கம். அவரை வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்பீக்கர்ஸ் அப்புறம் எல்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப எச்சரிப்பாக அவங்க இருக்கணும் சகோதர சோழர்கள். ஏன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தான் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதிகமாக சகோதர சோழர்கள் பெருமை வருவதற்கு அங்க வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் சொன்னாரு இவர்கள் மிகவும் எச்சரிப்பாக அங்க வந்து இருக்கணும் சகோதர சோழர்கள். ஏன்னா பாருங்க சகோதர சோழர்களே இந்த பெருமைங்கிறது வந்துருச்சுன்னா சகோதர சோழர்கள் அது இந்த பெருமை கூட என்னென்னலாம் வரும்னா பொறாம வந்துருங்களாம், வெறுப்பு வந்துருங்களாம், இந்த மாம்சீக குணங்க எல்லாமே வந்துருங்களாம். இந்த பெருமைங்கிறது அது ஒண்ணு மட்டும் வந்துருச்சுன்னா பொறாமை வெறுப்பு எல்லாமே வந்துருங்களாம் சகோதர சோழர்கள். அதனாலதான் சொல்றாரு இந்த பெருமைங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்கு கர்த்தர் இயேசு அதைத்தான் வந்து நமக்கு அங்க சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சகோதர சோழர்கள் நம்ம நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்கும் போது இந்த பெருமை வந்துச்சா பெருமை வந்துச்சுன்னா அது தெரியவே தெரியாது. பெருமை வந்துச்சுன்னா அந்த பெருமை வந்தவங்களுக்கு என்ன என்ன நாங்க அது கண்டுபிடிக்கிறது ஆனா கஷ்டம். அதான் அது எப்படின்னா சுகர் சொல்ல அந்த பெருமை வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கே தெரியாம அதுன்னு ஒரு புற்றுநோய் மாதிரி அவங்களுக்கு ஆயிடும் சுகர் சொல்ல. அதனாலதான் நம்ம ரொம்ப விழிப்பாக நம்ம இருக்கணும் சுகர் சொல்ல. அப்ப முக்கியமாக பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றதுன்னா மூப்பர்கள் தேவனுடைய சத்தியங்களை பேசுபவர்கள் சபையில வந்து அதிகமான செல்வாக்கு பெற்றவர்கள் கண்டிப்பாக இவர்கள் வந்து மிகுந்த எச்சரிப்பாக அங்க இருக்கணுங்கிறது அங்க நமக்கு ஒரு எச்சரிப்பாக அங்க சொல்றாரு சுகர் சொல்ல. இந்த பெருமை வந்துருச்சு அப்படின்னா சுகர் சொல்ல அவங்க சீக்கிரமாக தேவன் நேசிக்கக்கூடிய அந்த அன்புல இருந்து கீழே விழுந்துடுவாங்க. பெருமைங்கிற கேரக்டர் வந்துருச்சுன்னா ஒருத்தர் வந்து வந்துருச்சுன்னா அவங்க சீக்கிரமா தேவனுடைய அன்புல இருந்து என்ன ஆயிருவாங்களா சீக்கிரமாக விழுந்து போயிருவாங்களாம் சுகர் சொல்ல. அதனாலதான் இந்த பெருமைங்கிறது அதான் அதனாலதான் சொல்றாரு பெருமைக்கு தேவன் எப்படி நிக்கிறாங்களா எதிர்த்து நிக்கிறாங்களா பாருங்க யாக்கோபு 4 6
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிக்கிறார்.
அப்போ நான் பாருங்க பெருமை இருக்கிறவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறார் ஆனா தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம பார்க்கும் போது பாருங்க பெருமைங்கிறது அது நிறைய இருக்குதுங்க. மற்றவர்கள் மேல அதிகாரம் செலுத்துறது அப்புறம் வந்து தன்னுடைய கட்டுக்குள் வந்து எல்லா ஜனங்களையும் வந்து வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குதுங்க. அந்த பெருமைங்கிறது சகோதர சொல்லுங்க கண்டிப்பாக சகோதர சொல்லுங்க இந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் அந்த பெருமைங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அதான் சொல்ற கிறிஸ்துக்குள்ளாக எந்த ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குன்னா இருக்குதுங்க அந்த சுயாதீனம் அங்க இருக்கு சகோதர சொல்லுங்க. அப்போ அந்த சுயாதீனத்தின் படிதான் நம்ம பார்க்கும்போது தேவன் கொடுத்து கொடுத்த அந்த நியமங்களின் படிதான் அந்த சபையில வந்து அவங்க என்னன்னா மூப்பர்கள் வந்து மற்றவர்கள் வந்து வேலை செய்யணுமா வழியா சகோதர சார்களே சபையை ஆளுநர்களாக வந்து இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாக அங்க எச்சரிப்புகளை அங்க சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சார்களே. இது நம்ம வாசிக்கலாம் 1 Peter 5:5 மனத்தாழ்மையை என்ன பண்ணுங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படைந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்புறம் அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கும். அப்போ சகோதர சொல்ல நம்ம இந்த பாடத்துக்கு வரும்போது அப்ப இது வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்பீக்கர்ஸ் எல்டர்ஸ்க்கு சபையில் செல்வாக்கு பெற்றவங்க இவங்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் தான் சகோதர சொல்ல. ஆனா முக்கியமா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா இதே சமயத்துல இது எல்லாருக்கும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து பெருமை வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது சகோதர சொல்ல. அப்போ இந்த வருடத்தினுடைய கடைசியில வந்திருக்கிற நம்ம இன்றைக்கு சுகர் சொல்ல இந்த மெமோரியல் அது வந்து அனுசரிக்க போற நம்ம கண்டிப்பாக நம்ம சுய பரிசோதனை செய்து ஆக வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு இந்த ஒரு பாடத்தை எடுக்கலாம் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தேவன் அது கிருபை செஞ்சாரு. ஏன்னா அதான் நம்ம பாருங்க மத்த 3 சுவிசேஷத்திலும் இதை பத்தி எழுதல. மத்த 3 சுவிசேஷத்திலும் இதை பத்தி என்ன பண்ணலன்னா யாரும் வந்து பேசல. ஆனா யோவான் மட்டும் என்ன பண்ணிக்கிறாரு அப்போ எவ்வளவு முக்கியமான பாடங்கிறது அங்க பேசிருக்காரு பாருங்க சீசர்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியமான பாடத்தை நீ நமக்கு வச்சிருக்காருங்கிறது நம்ம பார்க்கணும். அதான் அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதர சார்களே அப்ப கண்டிப்பா அந்த பெருமைங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே சமயத்துல தாழ்மையை என்ன பண்ணுவோம் நம்ம ஒருவருக்கு ஒருவர் அணிந்து கொள்ளும் சகோதர சார். அதே சமயத்துல இந்த பெருமையான கேரக்டர் இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா ஏன்னா அது வந்து தீமையான குணங்கள் அது வந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரிதான் சபையில் இருக்கிற உண்மையான ஜனங்களை விட்டு என்ன பண்ணிடுவாங்க அது பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவோம். அதான் வந்து அருமையாக அங்க பாடமாக நமக்கு அங்க வைக்கப்படுது. தீமையான குணங்களுக்கு இடம் நம்ம அழிச்சிட்டோம்னா சுகர் சார்களே மாம்சீக குணங்களுக்கு இடம் அழிச்சிட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். ஆனா குறிப்பிட்ட காலம் சென்ற பின்பு அது என்ன ஆயிடும்னா செப்பரேஷன் ஆயிடும். தேவனுடைய ஜனங்களை விட்டு என்னன்னா அந்த அந்த தீமையான குணங்கள் அது பிரிச்சு கூட்டிட்டு ரொம்ப எச்சரிப்பாக நம்ம வந்து இருக்கிறோம் சுகர் சார்களே. ரொம்ப வருத்தமாக நம்ம பார்க்கும் போது நம்ம போன பஸ்காவில இருந்த நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையங்கிறது நமக்கு தெரியல. நம்ம நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம பார்த்து போன பஸ்காக நம்ம ஒன்றா ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம பார்க்கும்போது சகோதர சார்களே இந்த சபை வாய்ப்பு ரொம்ப முடிவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். சபை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நம்ம முடிவுக்கு அருகாமையில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அருகாமையில் வந்திருக்கிறனா ரொம்ப விழிப்பாக நம்ம இருக்கணும் சகோதர சார்களே. அப்ப கண்டிப்பாக நம்ம அந்த கத்திரியேசு நமக்கு வைத்த மாதிரியை நம்ம பின்பற்றி அந்த தாழ்மையில வந்து நம்ம எந்த அளவு நம்ம வளர்ந்துருக்கிறோம் சபையில வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு தாழ்மையில ஒருவருக்கு ஒருவர் வந்து நம்ம ஊழியத்தை நம்ம செய்யறோம் தேவனுடைய சத்திய வசனத்துல எந்த அளவுக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய மனசுல எந்த அளவுக்கு வந்து நம்ம பரிசுத்தமா தேவனுக்கு ஏற்ற எண்ணங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்த்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக சுய பரிசோதனை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதே சமயத்துல சுய பரிசோதனை செய்து சுகர் கர்த்தர் இயேசு நமக்கு வச்ச மாதிரி நம்ம இப்ப மட்டும் இல்ல, நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை வந்து நம்ம பின்பற்றணும். என்னன்னு பாருங்க, நான் உங்களுக்கு காண்பித்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க நான் உங்களை கால்களை கழுவிடுதும் போல நீங்கள் என்ன பண்ண, ஒருவருடைய கால்களை கழுவு. அப்ப சகோதரர் சொல்ல, இந்த ஊழியம் கர்த்தரியாசு நமக்கு வைச்சு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அது மனத்தாழ்மையில நம்ம ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்புல நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். இந்த பெருமை மாம்சீக குணங்களை அறவே வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும் சகோதர சோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கும்போது கடைசியாக கர்த்தரியாசு அங்க இந்த பாடத்தை அங்க முடிக்கும் போது யோவான் 13:17 நீங்கள் இதை அறிந்திருக்கிறபடியால் சகோதர சோதரிகளே, இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம இதை பத்தி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது இது நம்ம மட்டும் இல்ல, கண்டிப்பா நமக்கு முன்பாக எல்லா சகோதர சோதரிகளும் இதை பற்றி நம்ம கண்டிப்பா நீ நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏன்னா கண்டிப்பா இதை பற்றி எல்லா சகோதரர்களும் இதை பற்றி கண்டிப்பா பாடங்களை எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த இந்த காரியங்களை நம்ம வருட வருடம் என்ன பண்ணிருப்போம், நிச்சயமா நம்ம தியானித்திருப்போம். கண்டிப்பா இதை பற்றி நம்ம என்ன இருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனா பின்னாடி சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். அங்க பாருங்க பின்னாடி பகுதியை வாசிங்க. அப்போ இதை நம்ம அறிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல சகோதர சோதரர்களே, இன்னைக்கு நம்ம தியானித்த காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மாத்திரமல்ல, அது என்ன பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வந்து செயல்முறை படுத்த வேண்டும் சகோதர சோதரர்கள். அதுதான் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையை வந்து தாழ்மையை அணிந்து கொண்டு தேவனுடைய ஜனங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும் மனத்தாழ்மையில அன்புல. அதுதான் வந்து கர்த்தர் இயேசு இது நம்ம பிராக்டிக்கலாக செய்யும் பொழுதுதான் நம்ம எப்படி இருப்போம், அங்க பாக்கியவான்களாக நம்ம இருப்போம் சகோதர சோதரர்கள். அதனால இந்த ஒரு ராபோஜனத்துக்கு முன்பாக அருமையான ஒரு வாய்ப்பை தேவன் உங்கள் மத்தியத்தில் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு மீண்டுமாக கர்த்தர் இயேசு மூலமாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஈரோடு சபையினுடைய பரிசுத்தவான்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்களான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேவன் தம்மை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.